السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعليه شرفا خصوصا على الخلفاء. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وفهما وتفهيما. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني ادم خذوا زينتكم عند كل مسجد صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم المصلي يناجي ربه அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அண்ணல் எம்பெருமான் முஹம்மது முஸ்தஃபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அடிபிறலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இமாம்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சிறப்பான பரக்கத்து பெற்ற ரஜப் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், வெயிலின் கடுமை, கடுமையான வெக்கம், இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அதையும் தாங்க வேண்டும் சபுரோடு. இந்த வெயில் குறைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், மழை பெய்வதற்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த பரக்கத்தான மாதத்திலே அவனுடைய ரஹமத்தை பொழிய செய்வானாக. இயற்கை சீற்றங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை, நம் சமுதாயத்தையும், அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக. சென்னைக்கு பூகம்பம் வந்துவிடும் என்று பத்திரிகை செய்தி இருந்தாலும் அதை நீக்குவதற்கு, அது வராமல் இருப்பதற்கு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். அப்படிப்பட்ட பூகம்பம் குறிப்பாக தமிழகத்திற்கும் சென்னைக்கும் வராமல் இருப்பதற்கும், மற்ற நாடுகளில் ஏற்படாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, உதவி செய்வானாக, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துவா செய்து, சிறப்பு மிகுந்த ரஜபுடைய மாதம், இந்த மாதத்தில் நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வு, மிஃராஜுடைய இந்த சரித்திரம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்து காட்ட முடியும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய புகழை வானுலகத்திற்கு அளவிற்கு உயர்த்த முடியும் என்பதையும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மேராஜ் இரவிலே நடந்த நிகழ்ச்சி, அவர்கள் நம்மை உலகத்திற்கு சந்திக்க வரும்பொழுது அல்லாஹ் கொடுத்து அனுப்பிய ஒரு கிஃப்ட், ஐந்து நேரத்தினுடைய தொழுகை. இந்த ஐந்து நேர தொழுகையை மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்காவிட்டால் உலகத்தில் எந்த மஸ்ஜிதும் எந்த பள்ளிவாசலும் காணப்பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு கிருபை, ஒரு அருள், இன்றைக்கு நாம் பல கோடிக்கணக்கான மஸ்ஜிதுகளை உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மஸ்ஜிதினுடைய சிறப்புகள் என்ன, அதை பற்றி குரான் என்ன சொல்கின்றது, ஹதீஸ் என்ன சொல்கின்றது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலேயே மூன்று மஸ்ஜிதுகளுக்கு மட்டும்தான் நன்மையை நாடி பயணம் செல்ல வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மஸ்ஜிது என்பது சஜிதா செய்யக்கூடிய இடம், தர்கா என்பது சஜிதா செய்யக்கூடிய இடம் அல்ல. பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் உள்ளது. மாற்று மதத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், நான் பள்ளிவாசலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தேன் என்பதாக சொல்வார்கள். அவர்கள் சொல்வது பள்ளிவாசல் அல்ல, தர்கா. அவர்களுக்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அவர்களை சொல்வதை விட பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை செய்திகள் எப்படி வரும் என்று சொன்னால், இந்த முதல்வர் சென்றார், மசூதியிலே பிரார்த்தனை செய்தார் என்பதாக பத்திரிகையிலே செய்தி பார்ப்போம். அவர்கள் சொல்வது தர்கா, பள்ளிவாசல் அல்ல. ஆனால் சல்லலானிஸ் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லுவது பள்ளிவாசலை சொல்லுகின்றார்கள். மூன்று பள்ளிவாசல் உலகத்திலே, இந்த மூன்று பள்ளிகளுக்கு மட்டுமே நன்மையை நாடி பயணம் செல்ல வேண்டும் என்பதாக சொன்னதை, இதை வைத்து ஒரு சிலர்கள் காஃபிர்களுக்கு கூட வித்தியாசங்கள் தெரியலாம். நான் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர்களுக்கு இந்த ஹதீஸை சல்லல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றார்கள், ஆனால் இவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் தர்கா என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மஸ்ஜிதுக்கும் தர்காவுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் நம்மில் ஒரு சிலர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இதுதான் மஸ்ஜிது, இதுதான் தர்கா என்ற விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று மஸ்ஜிதினுடைய சிறப்புகள் நன்மைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, முதல் மஸ்ஜிது மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா. இந்த மஸ்ஜிதுக்கு யார் நன்மையை நாடி செல்லுகின்றார்களோ, இந்த பள்ளியில் ஒரு தொழுகைக்கு 100,000 நன்மை கிடைக்கும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு தொழுகைக்கு 100,000 நன்மை. இது இன்னும் நான் விளங்க வேண்டும், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள், ரொம்ப தூரமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் இருக்கக்கூடிய ரூம்களிலே தொழுது கொள்ளலாம் என்று தொழுகின்றார்கள். 100,000 நன்மையை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். இவ்வளவு செலவு செய்து, பல லட்சங்கள் செலவு செய்து, பல லட்சங்கள் நன்மைகள், கோடிக்கணக்கான நன்மைகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செல்லக்கூடியவர்கள் அங்கே ரூம்பிலே தொழுதுவிட்டு அங்கே இருந்து கொண்டு கிடைத்த நேரத்தில் மட்டும் ஹரமுக்கு சென்று தொழுகுவோம் என்று சொன்னால், இவர்கள் ரூம்பிலே இருந்து தொழுகுவதை விட அவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அந்த ஊரில் இருந்து தொழுகுவதே சிறப்பு. ஆக ஹரமுக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் ஒரு வக்து கூட இடைவிடாமல், ஒரு வக்து கூட விடாமல் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நீயத்து உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். இல்லை என்று சொன்னால், ஏனோ தானோ என்று அங்கே சென்றோம் என்று முடிஞ்சா போவோம், இல்லைனா வேண்டாம் என்று சொன்னால் நன்மைகளை இழந்து விடுவோம், செல்வது வேஸ்ட் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அங்கே தொழக்கூடியவர்கள் ஜமாத்தோடு, சிலர்கள் வந்து கேள்வி கேட்பார்கள், அங்க போய் ஜமாத்தோட தொழுகாம தனியா தொழுதா அது வந்து கசருடைய தொழுகையா என்று கேட்பார்கள். நாம சொல்லுவது இந்த சட்டம் அங்க போய் உனக்கு வரணுமா, நீ அங்க போய் தனியா தொழுகணும் அப்படின்னா ஏன் போகணும், அந்த வார்த்தையே வரக்கூடாது, அந்த சட்டமும் உனக்கு தேவையில்லை, ஜமாத்தோடு தொழுவதற்கு சென்று விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவோம். ஆக அங்கே நாம் தொழுதோம் என்று சொன்னால் 100,000 நன்மை ஒரு தொழுகைக்கு கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக பைத்துல் முக்கத்தஸ் ஜெருசலம் அங்கே இருக்கின்றது, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல், இங்கு யார் சென்று தொழுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு தொழுகைக்கு 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜிதில் இருந்துதான் மேராஜுடைய பயணமே ஆரம்பமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜுக்கு செல்லும் பொழுது மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்று எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக தொழுகை நடத்திவிட்டு அதற்கு பின்புதான் வானுலகம் சென்றார்கள் என்பதை தெளிவாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் அங்கே ஏன் உருவாக்கினான் என்று சொன்னால், அதிகமான நபிமார்கள் அடக்கப்பட்ட இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முக்கத்தஸுடைய பள்ளிவாசலில் அதிகமான நபிமார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்கள் அங்கே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அங்கே மரணமாக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள், அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள், அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதையும் ஹதீஸுகள் தெளிவாக சொல்லித் தருகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜியாரத் என்று சொல்லக்கூடிய சந்திப்பு இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்தான ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று ஜியாரத் செய்து விட்டுதான் விண்ணுலகம் சென்றார்கள் என்பதற்கும் இது சான்றாக அமையப்பெற்றுள்ளது. ஆக இரண்டாவதாக பைத்துல் முக்கத்தஸ் பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களுக்கு 50,000 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அதற்கு அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவி என்று சொல்லக்கூடிய நபியுடைய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலில் யார் ஒரு தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு 1,000 நன்மைகள் எழுதப்படும் என்பதாக. ஆக உலகத்திலே நன்மையை நாடி செல்லக்கூடிய பயணம் செல்லக்கூடிய இடம் உலகத்தில் 3 இடம், மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. இதில் சென்று நாம் தொழுதோம் என்று சொன்னால் நன்மைகளை பெற முடியும், நன்மையை நாடி பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் பயணம் செல்ல வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் முதல் முதலாக ஒரு இடத்தை அமைக்க வேண்டும், அந்த இடம் உலகத்திற்கு ஒரு மத்தியிலேயே அமைய வேண்டும், சென்ட்ரலாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி, இன் அவ்வல பைத்தின் ஒளி அலின்னாசில் அல்லதி பிபக்கத்த முபாரக்கன் பஹுதலில் ஆலமீன், முதல் முதல் பள்ளிவாசலாக அல்லாஹு தாலா அந்த கஅபத்துல்லாவை தான் தேர்ந்தெடுத்தான். முதல் பள்ளிவாசல் உலகத்திலே அதுதான். அதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், பஹுதல் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு அது நேர்வழி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி, இதை பார்த்த அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சான்று. அதே போன்று இந்த காபத்துல்லாவுக்கு மேல் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலுடைய பெயர் அல் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல். இது முதல் வானத்திலே அமையப்பெற்றுள்ளது. இந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் ஏழாவது வானத்திலே அந்த மஸ்ஜிதிலே சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தினமும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிக்குள்ளே செல்லுகின்றார்கள். தினமும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ளே செல்லுகின்றார்கள். சென்றவர்கள் மீண்டும் திரும்புவதே கிடையாது என்று சொன்னால், அந்த பள்ளிவாசலுடைய அமைப்பு, அதனுடைய சரித்திரங்கள், அது எவ்வளவு பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த மஸ்ஜித் எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், கஃபத்துல்லாவுக்கு நேராக மேலே இருக்கின்றது. அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து ஒருவர் கீழே விழுகின்றார், அல்லது ஒரு கல் கீழே விழுகின்றது என்று சொன்னால், அது நேரடியாக அந்த கஃபத்துல்லாவுக்கு மேல் வந்து சென்ட்ரலாக விழும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள். கணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட முதல் மஸ்ஜித் அமையப்பட்ட இடம் மஸ்ஜித் ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் கஃபத்துல்லா. மஸ்ஜித் என்றால் என்ன, மஸ்ஜிதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், சஜிதா செய்யக்கூடிய இடம், இறைவனை வணங்கக்கூடிய இடம், இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய, அதாவது நெற்றியை பூமியிலே வைத்து ஏழு உறுப்புகள் பூமியிலே படுகின்றதே, இதற்கு பெயர்தான் சஜிதா என்று சொல்லுவோம். ஒரு மனிதர் சஜிதா செய்கின்றார், இந்த ஏழு உறுப்புகள், அந்த ஏழு உறுப்புகளில் ஒன்று கூட, ஒரே ஒரு உறுப்பு படவில்லை என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும், கூடர். ஏழு உறுப்புகள் பூமியில் படுவது ஃபர்ல், ஃபர்லான ஒரு செயலை ஒரு மனிதன் தொழுகையில் விட்டுவிட்டால் அந்த தொழுகையை மீண்டும் தொழுக வேண்டும் என்பது சட்டம். ஆகவே சஜிதா செய்யக்கூடிய இடம் என்ற அர்த்தத்தை பெற்றதுதான் மஸ்ஜிது. இந்த மஸ்ஜிது சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மி ரப்பிஹி ஃபஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் அல்லாஹ்வை மிக நெருங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது சஜிதா செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், சஜிதா அவன் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகவே அக்ஸிரு துவா, துவாக்களை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த இடத்திலே துவா என்பதற்கு சஜிதா என்பதாக அர்த்தம் சொல்லப்படுகின்றது ஹதீஸுகளிலே. ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும், தொழுக வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹுடைய காதிமாக இருந்தவர்கள், பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே அதிகமாக பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏதாவது ஒரு அன்பளிப்பு, ஒரு துவா இவருக்கு நாம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கின்றதா கேளுங்கள், நான் துவா செய்கின்றேன் என்பதாக. சஹாபாக்களுடைய வரலாறுகள் தெரிந்தவர்கள், துனியாவை தூக்கி வீசிவிட்டு ஆகிரத்தை தேர்ந்தெடுத்தவர்கள். அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுவனத்தில் நான் இருக்க வேண்டும், சுவனம் எனக்கு கிடைக்க வேண்டும், துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், உங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்பதாக. மீண்டும் கேட்கின்றார்கள், இன்ன கேளுங்க என்பதாக சல்லல்லாஹு அவர்கள் நினைத்திருக்கலாம். துனியாவுடைய தேவைகள் ஏதாவது அவர் கேட்கலாம் என்பதாக இந்த சஹாபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், சுவனம் எனக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாவதாக துவா செய்ய சொல்கின்றார்கள், சுவனம் எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்க துவா செய்து விட்டீர்கள், அந்த சுவனத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், துவா செய்யுங்கள். உலகத்தில் மட்டும்தான் நபியோடு வாழ்ந்தவர்களா? இல்லை, மறுமையிலும் உங்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். எந்த அளவுக்கு அவர்களை மதித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒளி செய்ய சென்றால் அவர்கள் கொப்பளிக்கும் தண்ணீரை சஹாபாக்கள் கரங்களிலே பிடித்துக் கொண்டு முகத்திலே தேய்த்துக் கொள்வார்கள். மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மன்னர் வந்து பார்த்து, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை, அவருடைய தோழர்கள் எல்லாம் அந்த முகமது அவர்கள் எச்சிலை துப்பினார்கள் என்று சொன்னால் கரங்களில் பிடித்துக் கொண்டு முகத்திலே தடவி கொள்கின்றார்களே, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை உலகத்தில் நான் எங்கும் காணவில்லை என்று ஒரு காஃபிர் அவர் நபியுடைய புகழை பற்றி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஈமான் கொண்ட ஒரு சிலர்கள் இன்று நம்மிடத்திலே நபியுடைய புகழ் என்றால் என்ன, நபியை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதை தெரியாமல் தெரிந்தும் தெரியாதவர்களாக இல்லை என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அபு தாலிப் அவர்கள் சரித்திரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இவருக்கு ஈமான் கிடைத்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள். கடைசியிலேயே கௌரவத்திற்காக, நம்முடைய பிரஸ்டீஜ் போய்விடக்கூடாது என்பதற்காக, நம்முடைய குலம் அந்த வம்சத்தினுடைய அந்த பாரம்பரியத்தினுடைய கண்ணியம் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்து தவறாக ஈமான இழந்தவர்களாக அவர்கள் மரணித்தார்கள் என்ற சரித்திரம் நமக்கு தெரியும். இன்றும் ஒரு சிலர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அபு தாலிப் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை நன்றாகவே தெரியும். நாயகத்தினுடைய கண்ணியம் என்ன, நாயகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எப்படி சிறப்பாக சொல்லி தந்திருக்கின்றான், உயர்வு படுத்தியிருக்கின்றார் என்று தெரியும். அபு தாலிப்பை போன்று ஒரு சிலர்கள் இப்படியும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். சென்று விட்ட வழிதவறிய பாதையை விட்டு நேர்வழிக்கு வர வேண்டும் என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மஸ்ஜித் என்பது, பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய இல்லம் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்துவிட்டால் ஷைத்தான் வராத ஒரு இடம் பள்ளிவாசல். ஹதீஸுகளிலே காணுகின்றோம், ஒருவனை ஷைத்தான் எங்கெல்லாமோ கொண்டு சென்றான், சென்ற இடமெல்லாம் சென்றான், மஸ்ஜித் பக்கம் வந்தவுடனே பாங்கு சப்தம் கேட்டவுடன் அவன் காற்று விட்டவனாக விரண்டோடினான் என்ற ஹதீஸுகளை நாம் கேட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய ஷைத்தான் வரக்கூடாத, வர முடியாத ஒரே இடம் மஸ்ஜித் பள்ளிவாசல். ஆகவே ஷைத்தான் இல்லாத அந்த இடத்தை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அந்த மஸ்ஜிதனுடைய கண்ணியம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மஸ்ஜிதிலே நாம் எப்படி ஒழுக்கமாக அமர்ந்து கொள்ள வேண்டும், தொழுக வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக நமக்கு ஹதீஸுகள் சொல்லி தந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம், பள்ளிவாசல் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு இடமாக அதை பயன்படுத்துகின்றார்கள். மடுவன்கரையில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறோம், வேற எல்லா பக்கத்திலும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பொழுதுபோக்காக நினைக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் ஹாய் என்பதாக இப்படியே மல்லாக்கப்படுத்திருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. ஒரு சிலர்கள் புறம் பேசுவதும் பள்ளிவாசல்ல தான், இல்லை என்றால் இரவிலே தூக்கம் வருவதே கிடையாது. ஒரு சிலர்கள் லாட்சியிலே தங்குவதை போன்று இங்கே தங்கி விடுகின்றார்கள். ஒளி செய்வதற்கு அங்கே ஒரு போர்டு மாட்டப்பட்டிருக்கும், சிக்கனமாக ஒளி செய்யுங்கள் என்பதாக. ஒளி செய்வதற்கு சிக்கனம் தேவை என்று சொன்னால்
15 நபர்கள் ஒரு பள்ளிவாசலில் அமர்ந்து குளித்தார்கள் என்று சொன்னால் அந்த சிக்கனம் எங்கே சென்று விட்டது? இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பள்ளிவாசல் என்பது அது கண்ணியத்திற்குரிய ஒரு இடம் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவானவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சாயிப்னு யசீத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒரு சஹாபி, அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் அங்கே இந்த பள்ளியிலே படுத்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது ஒரு சிறு கற்களை எரிகின்றார்கள். அவர்கள் மீது இந்த சஹாபி அவர்கள் எழுந்து பார்க்கின்றார்கள், உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். கேட்டார்கள், உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களே ஏன் அழைத்தீர்கள் என்பதாக, கல்லை கொண்டு ஏன் எரிஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. இரண்டு நபர்கள் அங்கே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது யாருடைய பள்ளி தெரியுமா? நபியுடைய பள்ளி, மஸ்ஜித் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொயில் கொண்டிருக்கக்கூடிய, ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை நம்முடைய கண்ணை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொயில் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல், இரண்டு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சப்தமிட்டு, அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த இரண்டு நபர்களும் அழைத்து வரப்படுகின்றார்கள். உங்களுக்கு எந்த ஊர் என்பதாக கேட்கின்றார்கள். வந்த அந்த இரண்டு நபர்களும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தாயிஃப் நகரத்தை சார்ந்தவர்கள், தாயிஃப் வாசிகள் என்பதாக. அப்படியா, நீங்கள் தாயிஃப் வாசி என்பது என்று சொன்னதின் காரணமாக உங்களை நான் விட்டு விடுகின்றேன். இதே இந்த மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் உங்களை நான் தண்டித்திருப்பேன். என்ன காரணம்? பள்ளிவாசலில் சப்தமிட்டு பேசுவதா என்பதாக சொல்லி இரண்டு காரியங்கள், இரண்டு விஷயங்களை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பள்ளிவாசல் என்பது சப்தமிட்டு பேசக்கூடிய ஒன்று அல்ல, உலகத்துடைய பேச்சுக்களை பேசக்கூடிய இடம் அல்ல. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித் நபவியில் தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இங்கிருக்க அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசுவதா என்று கண்டித்தார்கள் என்று சொன்னால், மஸ்ஜிதனுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முரளீர் அவர்கள் கல்லெடுத்து அந்த சஹாபியை மீது போட்டு கூப்பிடுவதற்கு ஏன் இவர்கள் அழைத்தார் என்ன? ஜாயித் இப்னு யசீத் அவர்களே வாருங்கள் என்று அழைப்பதற்கு ஏன் அழைத்திருக்க கூடாது என்று சொன்னால், நான் இந்த பள்ளியில் சப்தமிட்டு பேசிவிடக் கூடாது என்பதற்காக கற்களை நான் போட்டேன் என்று சொன்னால், உமர் அலி அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய மாண்பை எந்த அளவுக்கு புரிந்திருந்தார்கள், எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுடைய பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்பதை கவனித்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு சபையிலே அமர்ந்து, நீண்ட சரித்திரம், சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுகின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சப்தத்தை விட ஒரு சஹாபியனுடைய சப்தம் உயர்ந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயருமா, உரத்த குரலில் நீங்கள் பேச முடியுமா, பேசுவீர்களா, பேசக்கூடாது என்று சொல்லி அது அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இது போன்றெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நன்மைகள் அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் அந்த நன்மை உங்களுக்கு அளிக்கப்படுவது, அந்த நன்மை எப்படி அளிக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை, அந்த இஸ்ஸத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சபையில் அமர்ந்திருக்கோம்னு சொன்னா ஒரு தலைவர்னா தலைவரை மதிக்கணும். தலைவருடைய சப்தத்தை விட தொண்டர்கள் சப்தம் உயர்கின்றது இன்னைக்கு. ஆனால் இதனுடைய படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு தலைமைக்கு கட்டுப்படுவது ஒரு இஸ்லாமினுடைய பண்பாடு என்பதை நமக்கு தெளிவாக காட்டி தந்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக பள்ளிவாசல் என்பது ஒரு கண்ணியமிக்க இடம். அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அதே போன்று சல்லல்லாஹு சொன்னார்கள், யார் மஸ்ஜிதை நேசிக்கின்றார், ஒரு மனிதன் பள்ளிவாசலை விரும்புகின்றான் நேசிக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான். பள்ளிவாசலை நேசிக்கணும் அப்படின்னா யார் நேசிப்பாங்க? தொலை வரக்கூடியவர்கள், ஐந்து நேரம் தொலைக்கூடியவர்கள் தான் மஸ்ஜிதை நேசிப்பார்கள். ஜும்மாவுக்கு மட்டும் வந்து தொலைக்கூடியவர்கள் மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களா? வருஷத்தில் இரண்டு பெருநாள் தொழுகையை தொழக்கூடியவர்கள் பள்ளிவாசலை நேசிக்கக்கூடியவர்களா? இல்லை. மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஐந்து நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப யார் ஐந்து நேரம் தொழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். யார் தொழுகவில்லையோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. காலையில் எழுந்து கடை தெருவுக்கு டீ குடிக்க செல்கின்றார்கள், சென்று வீட்டுக்கு செல்கின்றார்கள், மஸ்ஜிதுக்கு வருவது கிடையாது. இவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. இவர்கள் சைத்தானுடைய கொடியை காலையிலே சுமந்து செல்கின்றார்கள் என்பதாக அதிசகளிலே காண முடிகின்றது. ஆகவே மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும். நேசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நேசிக்க வேண்டும் மஸ்ஜிதை என்று சொன்னால் ஐந்து நேரம் தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் சுவன பூங்காவிற்கு சென்றால் அந்த சுவனத்திலே அந்த பூங்காவிலே நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சுவன பூங்கா என்றால் என்னவென்று தெரியுமா என்று சஹாபாக்கள் இடத்திலே கேட்ட பொழுது அடக்கத்தோடு சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலமும், அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள், சுவன பூங்கா என்றால் எங்களுக்கு என்னவென்று தெரியாது என்று சொல்லும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்களிலே கண்டால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தொழுது கொள்ளுங்கள். ஐந்து நேரமும் நீங்கள் தொழுது கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெற முடியும். வெற்றி என்பது தொழுகையின் மூலமாக, அதே போன்று சல்லல்லாஹுடைய கண்ணியப்படுத்துவதின் மூலமாக இருக்கின்றது. நபியுடைய ஷஃபாத் என்னதான் இபாதத்து செய்தாலும், எத்தனை ஹஜ்ஜி எத்தனை உம்ராக்கள் செய்தாலும் நபியுடைய ஷஃபாத் இல்லை என்று சொன்னால் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்பதை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுகாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.